ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உம உருவில் அத்தியாயம் 11 விஸ்வரூபம் பதம் 2. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பவாப்யபீஹி பூதானாம் ஸ்ருதோ விஸ்தரோமயம் வதா கமல பக்தாக்ஷ மகாத்மியம் அபிஜாவயம். பவாப்யஹீஹி பூதானாம் ஸ்ருதோ விஸ்தரோமயம் தத்வா கமல பக்தாக்ஷ மகாத்மியம் அபிஜாவயம். ஒலிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதகி ஜெய். தாமரை கண்களை உடையவரே, ஒவ்வொரு உயிர்வாளியின் தோற்றம் மற்றும் மறைவினை பற்றி உம்மிடமிருந்து விவரமாக கேட்ட நான் தற்பொழுது உமது அழிவற்ற பெருமைகளை உணர்ந்துள்ளேன். ஓம் ஞானாதி விராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினும். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சுன்யவாதி பாஷாததேஷ தாரணிம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌரபோக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி. ஹரே கிருஷ்ணா. இப்ப அத்தியாயம் 11 விஸ்வரூபம் பதம் 2 இருக்கும். ஒரு நாள் ஒரு கழுகு மிக உயரத்துல பறந்து கொண்டே இருந்தது. கழுகு அப்படிங்கிறது பறவைகளின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கழுகு மிக உயரத்துல பறந்துட்டு இருக்கும் பொழுது அந்த கழுகு கர்ப்பிணியாக இருந்தது. அப்ப கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது அதிர்வுகளின் காரணமாக 2 முட்டைகளை இட்டன. அப்படி இந்த 2 முட்டைகளை இட்ட உடனே அந்த 2 முட்டைகளும் கீழே வந்தது. கீழே விழுந்த பிறகு கோழி குஞ்சு வாழ்கின்ற இடத்துல வந்து அந்த முட்டை விழுந்தது. அப்ப இந்த கோழி ஒரு கோழி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த முட்டைய வந்து பத்திரமா பாதுகாத்து கொண்டே வந்தது. அப்படி பாதுகாத்து கொண்டே வரும் பொழுது இந்த கோழி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஒரு தாய் பாசத்தை போல இந்த முட்டைய வந்து ரொம்ப மிக மிக பாதுகாப்பா பாதுகாத்து கொண்டே வந்தது. அப்படி பாதுகாத்து கொண்டே வரும் பொழுது ஒரு நாள் இந்த முட்டை கருவிலிருந்து வர ஆரம்பிச்சது, குழந்தை வர ஆரம்பிச்சது. இந்த கழுகு அப்படியே மெதுவெதுவே குஞ்சாக வரும் பொழுது இந்த கோழி பாக்குறது, இது என்ன இவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறது இந்த கோழி. அப்படின்னா கோழி என்ன தெரியல அப்படின்னா, அது கோழி தன்னோட முட்டை அப்படின்னு தெரியாம அது தன்னோட முட்டை அப்படின்னு நினைச்சு அது என்ன பண்ணுச்சு, அம்மா மாதிரி ரொம்ப பாதுகாத்துட்டே வந்துச்சு. இப்ப வந்து எப்ப கழுகு வர ஆரம்பிச்சுதோ அந்த கோழி பாக்குது, இது என்ன இவ்வளவு அசிங்கமா இருக்கிறது. காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு. காக்கை வந்து அசிங்கமா தான் இருக்கும், இருந்தாலும் காக்கைக்கு தன்னோட குழந்தை அப்படின்னா அதுக்கும் பொன் குஞ்சம். நமக்கு அசிங்கமா இருந்தாலும் தாய்க்கு ஒவ்வொரு குழந்தையுமே வந்து அழகாக தான் இருக்கும். அப்படி அழகழகா இந்த கோழி பாத்துக்கிட்டே வந்து திடீர்னு ரொம்ப என்னடா அசிங்கமா இருக்கே அப்படின்ட்டு பாக்குது. அப்ப அசிங்கமா இருந்த பாத்துட்டு, சரி இதை கொண்டுடுவோம் இவ்வளவு அசிங்கமா இருக்கே அப்படின்ட்டு இந்த கோழி நினைக்கும் போது இன்னொரு புத்திமான் கோழி சொல்லுது, இப்பதானே இது குழந்தையா இருக்கு, அதுக்குள்ள நீ இவ்வளவு அழகா இல்லைன்னு சொல்லிட்டு கொள்றங்கிறிய, நீ கொஞ்ச நாள்ல வந்து பொறுத்திருந்து பார் எப்படி வளருது என்னன்னு வளருதுன்னு, கொஞ்சம் பெருசா ஆகட்டும் அதுக்குள்ள அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், அவ்வளவு அதுக்குள்ள அவசரப்படுறிய நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழி வந்து சொல்லும் போது சரி சரி அப்படின்னு சொல்லி விட்டுருது. அப்ப இந்த கழுகு என்ன பண்ணுது, மெது மெதுவே கோழியை விட பெருசா வளர்ந்துருது. அப்ப கோழியை விட பெருசா வளர்ந்தது பிறகு இப்ப எல்லா கோழிக்கும் சந்தோஷம். ஏன் அப்படின்னா, இந்த கழுகு பறவையின் அரசன், இது நம்மளை பாதுகாத்துக்கும், இதுக்கப்புறம் நமக்கு எந்த விதமான அபாயமும் கிடையாது, இது இந்த கோழி வந்து நம்மளை பத்திரமா, இந்த கழுகு வந்து பத்திரமா நம்மளை பாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோழி எல்லாம் வாழ்ந்து கொண்டே வந்துச்சு. அப்ப கழுகினோட சுபாவம் என்ன அப்படின்னா வானத்துல பறக்கிறது. அப்ப இந்த கழுகு ஒரு நாள் இந்த கோழிங்கள்ட்ட சொல்லுது, எனக்கு எப்ப பார்த்தாலும் எனக்கு மனசுக்குள்ள பயங்கரமான ஆசை வந்து கொண்டே இருக்கிறது அப்படிம்போது இந்த கோழி கேக்குது, என்ன ஆசை உனக்கு, அப்படி விபரீதமான ஆசை, என்ன நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கழுகு சொல்லுது, இல்ல இல்ல எனக்கு வானத்துல பறக்கணும் போல வந்து பயங்கரமான ஆசை வந்து கொண்டே இருக்கிறது, எனக்கு பயங்கரமா நெஞ்சை பிக்கிறது இந்த ஆசை அப்படின்னு சொல்லும் போது கோழி சொல்லுது, ஏ இனி என்ன போயிட்டு பறக்கிற கறக்கிறங்கிற, நீ பறந்து என்ன படி கீழே விழுந்தேன்னா கை காலெல்லாம் அடிபட்டுரும், நீ எல்லாம் பறக்காத அப்படின்னு சொல்லிடுது. சரின்ட்டு இந்த கழுகு என்ன பண்ணுது, சரி நம்ம மேல பறந்தோம்னா கீழே கீழே விழுந்து அடிபட்டாலும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அதனுடைய சுபாவத்தையே மறந்துருச்சு. கழுகுங்கிறது மேல பறக்கக்கூடிய ஒரு பறவை, அதனுடைய சுபாவம் இந்த கோழிங்களோட வாழ்ந்து வாழ்ந்து அந்த சுபாவத்தை மறந்து விட்டது. அதுக்கப்புறம் துரதிருஷ்டவசமா இப்படியே வாழ்ந்து வாழ்ந்து பறக்காமலே இறந்து விட்டது. அதுபோல இன்னொரு முட்டையும் இதே போல வந்து கோழிகளுடன் வளர்ந்து கொண்டே வந்தது. அப்ப அந்த இன்னொரு முட்டை என்ன ஆச்சு அப்படின்னா, சாது அங்க வருகின்றார். அந்த சாது என்ன பண்றார், இது கழுகாச்சு, இது ஏன் பறக்காம கோழிகளுடைய விளையாண்டுட்டு இருக்கேன், கோழிகளுடைய சுத்திட்டு இருக்கே, அதனோட சுபாவத்தை மறந்துருச்சோ, நம்ம ஞாபகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாது என்ன பண்றாரு, மிகவும் கருணையோட அந்த கழுகு பக்கத்துல போயிட்டு அந்த கழுக ரெண்டாவது கழுகு என்ன பண்றாரு, தூக்கி வானத்துல தூக்கி போடுறாரு. அது என்னடா டப்புனு கீழே வந்து விழுது, பறக்க தெரியாம விழுது. ஏன் அப்படின்னா அதோட ரெக்கைகள்லாம் வந்து மறந்துருச்சு, அதை பறக்கணும் அப்படிங்கறத சுபாவத்தை மறந்துருச்சு. இது என்னடா இது இப்படி மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு வீட்டோட மாடியில தூக்கிட்டு போயிட்டு அங்கிருந்து தூக்கி போடுறாரு, சரி பறக்குமா பாக்கலாம் அப்படின்ட்டு. அங்க பார்த்தாலும் அங்கேயும் தெரியறது டப்புனு கீழே விழுது. இதனடா இது கீழே விழுந்துட்டே இருக்கேன், இதோட மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் கஷ்டப்பட்டு இதை எப்படின்னா பறக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக கஷ்டப்பட்டு கடினப்பட்டு சூரியனை பார் சூரியனை பார் அந்த கழுகை சூரியனுக்கு காமிக்கிறார். அதுக்கப்புறம் அதோட சுபாவத்தை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறாரு, கழுகு எப்படி இப்படி பறக்கணும் அப்படி இப்படின்ட்டு அதோட சுபாவத்தெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. அப்போ ஞாபகப்படுத்தும் போது அது அப்போ என்ன பண்ணுது, சூரியனை பார்த்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கழுகோட சத்தம் அதுக்கு வருகிறது, அது வந்து கோழியோட விளையாண்டு 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 அதனோட சுபாவத்தையே வந்து முழுக்க முழுக்க மறந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய சுபாவம் மறுபடியும் வந்து வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அருமையாக வானத்தில் வந்து பறந்து சென்று விட்டது. அதுபோல பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் இந்த கோழி எப்படி, இந்த கழுகு எப்படி கோழி கூட விளையாண்டு விளையாண்டு அதனுடைய சுபாவத்தை முழுக்க முழுக்க மறந்து விட்டதோ, அது போல பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் நம்மளுடைய சுபாவத்தை முழுக்க முழுக்க வந்து மறந்து விட்டோம். நம்மளோட உண்மையான சொரூபம் ஆத்மா அப்படிங்கிற சொரூபம் இக்கழுகு எப்படி பறவைகளுக்கெல்லாம் அரசனாக விளங்கினதோ, அது போல இந்த ஆத்மாவும் வந்து பிரகாசமானவன். இந்த சாது எப்படி இந்த கழுகு வந்து ஞாபகப்படுத்தினாரோ, அதுபோல ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சொல்கின்றார், நான் உங்களுக்கு எல்லாம் அமிர்தம் கொண்டு வந்திருக்கின்றேன், கோலோகேர பிரேமதன ஹரிநாம சங்கீர்த்தன. இந்த ஹரிநாமத்தை பருகுங்கள், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணம் கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஹரிநாமத்தை பருகினீங்க அப்படின்னா நம்மளோட சுபாவம், நம் ஆத்மா, நம் கடவுளுடைய குழந்தைகள், நாம் இது மாதிரி துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வந்து ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு இந்த சாது எப்படி இந்த கழுகுக்கு ஞாபகப்படுத்தினாரோ, அதுபோல ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு போன்ற சாதுக்கள், சில பிரபுபாதரை போன்ற சாதுக்கள் வந்து சாஸ்திரத்தில் உள்ளதை இந்த ஆத்மாவுக்கு எடுத்து உரைக்கின்றனர். அப்படியே நம்ம இந்த சாதுக்கள் சொல்லுகிறத, சைத்தன்ய மகாபிரபு சொல்றத கேட்டோம் அப்படின்னா நம்மளும் எப்படி இந்த கழுகு வந்து ஆனந்தமாக வந்து அதனுடைய சுபாவத்தை ஞாபகத்தில் வைத்து கொண்டு அது எப்படி வந்து வானத்துல பறந்ததோ, அதுபோல நம்மளும் வந்து ஆனந்தமாக பறக்கலாம். நம்ம ராமாயணத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹனுமான்ஜி மறந்துடுவார் அவருடைய பராக்கிரமம் எவ்வளோ அப்படின்ட்டு. ஜாம்பவான் எப்போ ஒரு வந்து ஞாபகப்படுத்துறாரோ, அப்ப அதி அற்புதமான வேலைகளை வந்து ஹனுமான்ஜி செய்கிறார், கடலை கடந்த சீதாதேவியை வந்து கண்டுபிடிக்கின்றார். அது போல நம்ம வந்து இந்த கோழிகளுடைய வாழ்ந்து வாழ்ந்து எப்படி கோழி மறந்து இந்த கழுகு மறந்துருச்சோ, அது போல நம்மளும் என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா நம்மளும் இந்த அறியாமை அப்படிங்கறதுல வாழ்ந்து வாழ்ந்து நம்மளோட உண்மையான சொரூபத்தை நம்மளும் வந்து மறந்துட்டோம். அதனால பகவானுடைய நாமத்தை சொல்லி நம்ம உண்மையான சொரூபம் ஆத்மா அப்படின்னு நினைத்து அந்த வாழ்க்கையில வந்து ஆனந்தமாக பறக்க வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். பகவான் இங்கே அர்ஜுனர் விஸ்வரூபம் பதம் 11 பதம் 2 அத்தியாயம் 11 சொல்கின்றார், அர்ஜுனர் உவாச்ச பவாப்யஹீஹி பூதானாம் ஸ்ருது விஷ்டரோமயம் தத்வா கமலபாத்ராக்ஷ மகாத்மம் அபிஜா வயம். இங்கே சொல்லுகின்றார் தாமரை கண்ணா என்று அர்ஜுனர் அழைக்கின்றார். சில பிரபுபாதர் பொருள் கொடுத்திருக்கின்றார் தாமரை கண்ணா அப்படின்னு. ஆனந்தமாக ஆனந்தமாக இருப்பதன் விளைவு அப்படின்னு சில பிரபுபாதர் சொல்கின்றார். எப்போ நம்ம கிருஷ்ணருடைய திருவிளையாடல்களை கேட்கின்றோமோ அப்ப வந்து ஆனந்தமாகி விடுவோம். இந்த ஆத்மா என்ன பண்ணுகின்றது அப்படின்னா ஆனந்தம் அடங்கி விடுகிறது. யாரா இருந்தாலும் பகவானுடைய திருக்கதைகளை லீலைகளை கேட்கும் பொழுது இந்த ஆத்மா இப்ப ஆனந்தமாகி விடுகின்றான். அர்ஜுனர் அது போல பகவானுடைய திருக்கதைகளை கேட்டு ஆனந்தமாக இங்க அழைக்கின்றார் தாமரை கண்ணா. எங்கங்க நாங்க கிருஷ்ணருடைய கதையை கேட்டா தூக்கம்தான் வருது, நீங்க ஆனந்தமாகலாம் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சொல்லுகின்றார். 18வது அத்தியாயத்துல சொல்கின்றார் இந்த கிருஷ்ண கதை அமிர்தமானது. இருந்தாலும் இந்த ஜீவாத்மா கேட்கும் பொழுது அவன் ஏதோ ஒரு பாவக்காயை வந்து பாவக்காயை சாப்பிடுவதை போல அவன் நினைக்கின்றான். பாவக்காய் ஜூஸ் சாப்பிட்டான் எப்படி அப்படின்னா ரொம்ப கசப்பா இருக்கும், குடிக்கவே முடியாது. பலதான் கடிச்சுட்டு குடிக்கணும், ரொம்ப கஷ்டம். அது குழந்தைங்களுக்கு கொடுத்தா அப்படின்னா குடிக்கவே குடிக்காது. அது கஷ்டப்பட்டு வந்து நம்ம வந்து குடிக்கணும். ஆனா ஒரு தடவை குடிச்சிட்டோம் அப்படின்னா உள்ளர போயிட்டு வயிற்றுக்குள்ள போயிட்டு இருக்கிற பூச்சி எல்லாம் அது கொடுடும். பாவக்காய் குடிக்கிறதுக்கு கசப்பா இருந்தாலும் அது ஆறு அதே அற்புதமான வேலைகளை வந்து நம்மளோட வயிற்றுக்குள்ள செய்யும். அதுபோல இந்த கிருஷ்ண கதை அமிர்தமாட்ட இருக்கிற கிருஷ்ண கதை நமக்கு வந்து இந்த மாயை அப்படிங்கறத மயங்கி கிடக்கிறதுனால இது என்ன பண்ணுது அமிர்தமாக இருக்கிறது கூட ரொம்ப கசப்பாக தெரிகிறது. எப்படி ஒரு நெல்லிக்காய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய நெல்லிக்காய், அதை சாப்பிடும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இனிப்பா இருக்கும், ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். அது போல நம்ம எப்ப வந்து பகவான் சொல்லுகின்றார் 18வது அத்தியாயத்துல முதல் முதல்ல இது விஷத்தை குடிப்பதற்கு சமம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனா காலப்போக்கில் நம்ம கேட்டுக்கொண்டே வந்தோம் அப்படின்னா இது அமிர்தம் என்று நமக்கு. எப்ப மஞ்சள் காமால நோய் இருக்கும் பொழுது இனிப்பா இருக்கிற ஜூஸ் கூட என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப கசப்பா தெரியும். எப்ப நமக்கு மஞ்சள் காமால கொஞ்சம் கொஞ்சமா போகுதோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மஞ்சள் காமாலை போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இனிப்பா இருக்கிற ஜூஸை உணரலாம். அது போல நம்ம இப்ப மஞ்சள் காமால இருக்கிறது போல இருக்கின்றோம். அதனாலதான் இந்த கிருஷ்ணருடைய கதை வந்து பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறது போல இருக்கு. நம்ம தினந்தோறும் கேட்டுக்கொண்டே வந்தோம் அப்படின்னா பகவான் கிருபையில நம்ம வந்து இந்த அமிர்தமாக இருக்கிற கிருஷ்ண கதையை நம்ம வந்து உணரலாம். கிருஷ்ணருடைய இங்க சொல்லுகின்றார் தாமரை கண்ணா அப்படி சொல்றார். பகவானுடைய கண்கள் மிகவும் அழகானது, தாமரைக்கு ஒப்பிடப்படுகிறது. தாமரை இதழ்களை பார்த்தோம் அப்படின்னா மிகவும் கூராக இருக்கும். அதுபோல பகவானுடைய திருக்கண்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கடைசியில பார்த்தோம் அப்படின்னா மிகவும் கூரா அப்படியே போகும். இங்க எப்பெல்லாம் வந்து யாருடைய கண்கள்லாம் வந்து கடைசியில கூரா இருந்துச்சு அப்படின்னா மிகவும் பார்ப்பதற்கு அழகாக வந்து இருக்கும். அதனாலதான் குந்தி மகாராணி சொல்றாங்க ஸ்ரீமத் பாகவதத்துல நம பங்கஜ நபாயம் நம பங்கஜ மாலினிம் நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜ அங்கிரஹே. தாமரை மலருக்கு வந்து அற்புதமாக வந்து குந்தி மகாராணி ஒப்பிடுறாங்க. அதுபோல கிருஷ்ணரை நம்ம தினந்தோறும் தரிசித்து கொண்டே வந்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற அழகுகள் எல்லாத்தையும் நம்ம மறந்து விடுவோம். கிருஷ்ணர் ஏன் அப்படின்னா அதி அற்புதமான அழகை பெற்றிருக்கின்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அழகு அழகு அழகு. கிருஷ்ணர் என்னைக்குன்னா நம்ம பார்த்திருக்கோமா, எங்கன்னா வருத்தப்படுற மாதிரியோ துக்கப்படுற மாதிரியோ கிருஷ்ணர் வந்து குழந்தையாக இருந்தாலும் எந்த ரூபத்துல கிருஷ்ணர் இருந்தாலும் அழகு அழகு அழகு. அதனாலதான் இங்கே சொல்லுகின்றார் தாமரை கண்ணா என்று அர்ஜுனர் இங்கே அழைக்கின்றார். போன அத்தியாயத்துல கிருஷ்ணர் கூறியிருந்தார் பிறப்புகளையும் எப்படி ஒவ்வொரு உயிர் வாழியும் தோன்றுகின்றன அதுக்கப்புறம் மறைகின்றன இதெல்லாத்தையும் விளக்கமாக நான் கேட்டறிந்தேன். கேட்டறிந்த பிறகு எனக்கு உங்களுடைய அழிவற்ற பெருமைகளை உணர்ந்துள்ளேன் அப்படின்னு இங்க அர்ஜுனர் வந்து கூறுகின்றார். பகவான் எல்லா ஜீவராசிகளையும் படைத்தாலும் தோற்றத்திற்கும் காரணத்திற்கும் மறைவிற்கும் காரணமாக இருந்தாலும் அவர் வந்து இந்த பௌதிக உலகத்தை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்ல பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு பொறியாளர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், வல்லுநர் ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்கார். அவர் வந்து வீடு கட்டுறார். வீடு கட்டுறாரு அப்படின்னா வீடு வேற அவரு வேற, அவரே வீடு கிடையாது. அதுபோல பகவான் இந்த உலகத்தை படைத்தாலும் அழித்தாலும் அவர் இந்த உலகத்தை சார்ந்தவர் அல்ல. எப்படி ஒரு இன்ஜினியர் வந்து கம்பி இருக்கு, சிமெண்ட் இருக்கு, மண் இருக்கு, இது எல்லாத்தையும் கலந்து வீடு கட்டுறாங்க. இன்ஜினியரே வந்து மண்ணு கிடையாது, இன்ஜினியரே வந்து கம்பி கிடையாது. அவர் வந்து இந்த வீட்டை சார்ந்தவர் அல்ல, வீட்டில இருந்து அவர் தனிப்பட்டவர். அது போல இந்த உலகம் பௌதீக உலகத்தை சார்ந்தவர் கிருஷ்ணர் அல்ல, சார்ந்தவர் இல்ல அப்படின்னா பௌதீகம் கிருஷ்ணர் வந்து பௌதீகம் இல்ல அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பகவான் எல்லா இடத்திலும் இருக்கின்றார், எல்லா இடத்திலும் இருக்கின்றார், அதற்கு எல்லா இடத்திலும் இருக்கார் அப்படின்னா எல்லா ஒவ்வொரு இடத்துலயும் உட்கார்ந்துருக்கார், நின்றுட்டு இருக்கார் அப்படின்னு அர்த்தம் வந்து கிடையவே கிடையாது. எங்க தேவைப்படுகிறதோ அங்க உடனே வந்து தோன்றுகின்றார். இருந்த பொழுதிலும் எல்லா இடத்திலையும் பரவி இருக்கின்றார், ஆனால் நம்மளோட ரூபத்துல பார்க்க முடியாது. நம்மளோட கண்ணுல வந்து எல்லா இடத்துலயும் நம்ம உட்கார்ந்துருக்கிறதை போல, நின்றுட்டு இருக்கிறதை போல வந்து பார்க்க முடியாது. ஆனால் எங்க தேவைப்படுகிறதோ அங்க உடனே வந்து பகவான் தோன்றுகின்றார். இந்த பதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா, அர்ஜுனர் வந்து ஆனந்தமாக பகவானுடைய வைபவங்களை கேட்ட பிறகு ஆனந்தம் அடைந்து சொல்கின்றார், தாமரைக்கண்ணா என்று பகவானை அழைக்கின்றார். அதுக்கப்புறம் தோற்றம், ஒவ்வொரு ஜீவராசிகளினுடைய தோற்றம் மறைவு இதை எல்லாத்தையும் நான் கேட்டு மிக ஆனந்தம் அடைந்தேன், உங்களுடைய உமது அழிவற்ற பெருமைகளையும் உணர்ந்துள்ளேன் அப்படின்னு பகவானை பற்றி இங்க புகழ் பாடுகின்றார் அர்ஜுனர். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.